உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களே, இப்போது இந்த சிறுதானிய பயிர்களை தாக்குகின்ற முக்கியமான பூச்சிகளை பற்றியும் அதையெல்லாம் எப்படி கட்டுப்படுத்துறதை பற்றியும் விரிவாக பார்ப்போம். சோளத்தில் இந்த குருத்து ஈ விதைத்த முதல் வாரத்திலிருந்து 4 வாரங்கள் வரை தாக்கும். இந்த குருத்து ஈயின் இளம் பருவ புழுக்கள் பயிர்களின் நடுக்குருத்தை துளைத்து உண்பதால் தாக்கப்பட்ட செடிகளின் நடுக்குருத்து வாடி காய்ந்துவிடும். இந்த குருத்தை கையால் மெதுவாக இழுத்தா கையோடு வந்துடும். தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் ஜனவரி, பிப்ரவரி, அக்டோபர், நவம்பர் மாதங்களில் இந்த குருத்து ஈயின் தாக்குதல் அதிகமாக காணப்படும். குருத்து ஈயின் பெண் ஈ வெண்மை கலந்த பழுப்பு நிறமாக இருக்கும். இந்த பெண் ஈ வெண்மையான நீள் வடிவ முட்டைகளை 1 முதல் 7 இலைகள் வரை வளர்ந்துள்ள இளம் பயிர்களின் இலையின் அடிப்புறத்தில் தனித்தனியாக இடும். குருத்து ஈ பொதுவாக முட்டைகளை காலை பொழுதில் இடுகிறது. ஒரு பெண் ஈ தன் வாழ்நாளில் 20 முதல் 25 முட்டைகளை இடுகின்றன. இந்த முட்டைகளிலிருந்து ஓரிரு நாட்களில் இளம் மஞ்சள் நிற புழுக்கள் வெளிவரும். காலற்ற இப்புழுக்கள் இலைத்தொகையின் மேற்பகுதிக்கு வந்து பின்னர் இலை உரைக்கும். இந்த காலற்ற இப்புழுக்கள் இலைத்தொகையின் மேற்பகுதிக்கு வந்து பின்னர் இலை உரைக்கும் தண்டுக்கும் நடுவே குடைந்து செல்லும். இதன் காரணமாக செடியின் நடுக்குருத்தின் அடிப்பாகம் துளைக்கப்பட்டு அல்லது துண்டிக்கப்பட்டு காய்ந்து அழுகிவிடும். இவ்விதம் தாக்கப்பட்ட குருத்து காய்ந்து மக்கிவிடும். இவ்வாறு மக்கி அழுகிய குருத்தை இப்புழுக்கள் உண்டு வளர்கின்றன. இதனால் தாக்கப்பட்ட செடிகளிலிருந்து துர்நாற்றம் வீசுகிறது. இப்புழு பருவம் 8 முதல் 10 நாட்கள் வரை நீடிக்கும். அதன்பின் கூட்டுப்புழுவாக மாறி 8 முதல் 10 நாட்கள் வரை அசைவற்ற நிலையில் இருக்கும். கூட்டுப்புழுவிலிருந்து முழு வளர்ச்சியடைந்த ஈ வெளிப்பட்டு மீண்டும் முட்டையிட ஆரம்பிக்கும். இப்பூச்சியின் வாழ்க்கை சுழற்சி 17 முதல் 21 நாட்களாகும். இந்த ஈ சோளப்பயிரை தவிர கம்பு மற்றும் மக்காச்சோள பயிரையும் தாக்கி சேதம் உண்டாக்குகிறது. தண்டு புழுக்களின் தாக்குதல் பயிரின் 20ஆம் நாளிலேயே தொடங்கிவிடுவதால் 30 முதல் 40 நாட்கள் பயிரில் குருத்து காய்வது தெரியும். சோளப்பயிரின் இலைகளில் வரிசையாக துவாரங்கள் காணப்படுவது தண்டு புழு தாக்குதலின் முதல் அறிகுறி. முட்டையிலிருந்து வெளிவந்த புழுக்கள் செடியின் குருத்து பாகத்திற்கு ஊர்ந்து சென்று பயிரின் குருத்தை உண்பதால் தாக்கப்பட்ட பயிரின் குருத்து வாடிவிடும். புழுவானது சோளப்பயிரின் தண்டின் உள்ளிருந்து உண்டு வளரும். சோளப்பயிரின் வளர்ச்சி முழுவதும் இதன் தாக்குதல் இருப்பதால் தண்டின் உட்பகுதியில் புழுக்கள் உண்ட பகுதியில் குகைகள் போல் காணப்படுவதுடன் பயிர்கள் வீரியம் இழந்து மணிபிடிக்காத கதிர்களை கொடுக்கும். புள்ளித்தண்டு புழுவின் பெண் அந்து பூச்சியானது சோளப்பயிரில் இலைகளின் அடிப்பாகத்தில் மத்திய நரம்பின் அருகில் 10 முதல் 80 முட்டைகள் கொண்ட குவியலாக இடும். ஒரு பெண் அந்து பூச்சி தன் வாழ்நாளில் சுமார் 500 முட்டைகள் வரை இடவல்லது. முட்டையிலிருந்து இளம் புழுக்கள் 4 முதல் 5 நாட்களில் வெளிவரும். இப்புழுக்கள் ஊர்ந்து பயிரின் குருத்து பகுதியை அடைந்து இளம் இலைகளை குடைவதால் இலைகளில் வரிசையான துவாரங்கள் ஏற்படுகின்றன. 3ஆம் பருவ புழுக்கள் பயிரின் குருத்துக்களை குடைந்து தண்டினுள் செல்வதால் இளம் குருத்துக்கள் வாடி காய்ந்து காணப்படுகின்றன. புழு முழு வளர்ச்சியடைய 19 முதல் 27 நாட்களாகிறது. இவ்வளர்ச்சியடைந்த புழுக்கள் தண்டினுள் கூட்டுப்புழுவாக மாறி அதிலிருந்து 1 முதல் 10 நாட்களில் வளர்ச்சியடைந்த அந்து பூச்சியாக வெளிவரும். புழு வளர்ச்சிக்கு ஒத்து வராத காலங்களில் புழுக்கள் பயிரின் தண்டு பகுதியில் உறங்கும் நிலையில் மாறியிருக்கும். பின் சாதகமான சூழ்நிலை உருவாகும் போது புழு உறங்கும் நிலையிலிருந்து விடுபட்டு கூட்டுப்புழுவாக மாறிவிடும். இதனால் வாழ்க்கை சுழற்சி 6 முதல் 7 வாரங்களாகும். இளம் சிவப்பு தண்டு புழு. இதனுடைய தாக்குதல் புள்ளித்தண்டு புழுவின் தாக்குதலைப் போலவே காணப்படும். இதில் ஒரே புழு தன் வாழ்நாளில் பல பயிர்களை தாக்கி சேதப்படுத்த வல்லது. பெண் அந்துப்பூச்சியானது பயிரின் தண்டுக்கும் இலை உரைக்கும் இடையிலான பகுதியில் குவியல் குவியலாக முட்டைகளையிடும். ஒரு குவியலில் சுமார் 150 முட்டைகள் வரை 2 அல்லது 3 வரிசைகளில் காணப்படும். பெண் அந்துப்பூச்சி தன் வாழ்நாளில் சுமார் 400 முட்டைகள் வரை இடவல்லது. முட்டையிலிருந்து 5 முதல் 7 நாட்களுக்கு இளம் புழுக்கள் வெளிவரும். முழு வளர்ச்சியடைந்த புழு இளம் மஞ்சள் நிறத்தில் இளம் சிவப்பு புள்ளிகளுடன் சிவப்பு நிற தலையுடன் காணப்படும். புழுவின் வளர்ச்சிக் காலம் 25 நாட்களாகும். ஆனால் குளிர்காலங்களில் இது 75 நாட்கள் வரை நீடிக்கும். கூட்டுப்புழுவிலிருந்து 10 நாட்களில் வளர்ச்சியடைந்த அந்துப்பூச்சிகள் வெளிவரும். இதன் வாழ்க்கை சுழற்சி 6 முதல் 7 வாரங்களாகும். அசுவினி பூச்சிகள் சாற்றை உறிஞ்சி உண்ணக்கூடிய தன்மை கொண்டவை. இந்த அசுவினி பூச்சிகள் பொதுவாக சோளப்பயிரில் நடுக்குருத்தில் காணப்படும். மேலும் இப்பூச்சிகள் இலைகளின் அடிப்பகுதி, தண்டு பகுதி மற்றும் சோளக்கதிர்களில் காணப்படும். இளம் மற்றும் வளர்ந்த பூச்சிகள் பயிரின் சாற்றை உறிஞ்சி உண்ணுவதால் இலைகள் மஞ்சளாக மாறும். சில நேரங்களில் இலைகளின் ஓரங்கள் கருகி காணப்படும். இப்பூச்சிகள் சாற்றினை உறிஞ்சிக்கொண்டே தேன் போன்ற ஒரு திரவப் பொருளை கழிவாக வெளியேற்றுகின்றன. சோளக்கதிரில் இப்பூச்சிகள் அதிகமாக இருந்தால் அறுவடையை பாதிக்கும். இந்த அசுவினி ஒரு வகையான வைரஸ் நோயை பரப்பக்கூடிய தன்மையுடையது. இந்த அசுவினி பூச்சிகள் கருநீல நிறம் மற்றும் கரும்பச்சை நிறமாக முட்டை வடிவத்தில் இருக்கும். 2 மில்லிமீட்டர் நீளமுடைய இப்பூச்சிகளின் கால்கள் கருப்பாக இருக்கும். சிறகுகளுடனும் சிறகுகள் இல்லாமலும் இப்பூச்சிகள் காணப்படும். பெண் அசுவினி பூச்சிகள் இனச்சேர்க்கை இல்லாமலே குஞ்சுகளை கொடுக்கும். ஒரு தலைமுறை முடிய 1 வாரம் ஆகும். இந்த பூச்சியால் அதிக மகசூல் இழப்பு இருக்காது. கதிர் நாவாய் பூச்சியின் இளம்பருவ பூச்சிகளும் வளர்ந்த பூச்சிகளும் சோளக்கதிரில் மணிகள் பால் பிடிக்கும் தருணத்திலே சாற்றை உறிஞ்சி உண்பதால் கதிர்களில் மணிகள் சாவியாகி விடுகிறது. இதனால் 15 முதல் 30% வரை மகசூல் இழப்பு ஏற்படுகிறது. சோள மணிகளில் இப்பூச்சிகள் ஏற்படுத்திய சிறு துவாரங்களால் சோளத்தின் தரம் குறைந்து விடுகிறது. வளர்ந்த பெண் பூச்சிகள் 5 மில்லிமீட்டர் நீளமாகவும் 1 மில்லிமீட்டர் அகலமாகவும் மஞ்சள் கலந்த பச்சை நிறமாகவும் இருக்கும். இந்த கதிர் நாவாய் பூச்சி தன்னுடைய சற்று நீள்வட்ட வடிவமான முட்டைகளை சோள பூக்களில் வைக்கும். ஒவ்வொரு பெண் பூச்சியும் சுமார் 150 முதல் 200 முட்டைகளை இடும். 1 வாரத்தில் இந்த முட்டைகளிலிருந்து குஞ்சுகள் வெளிவரும். 2 வாரங்களில் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு சிவப்பு குஞ்சுகள் வளர்ந்த பூச்சிகளாக மாறும். இப்பூச்சிகள் 1 தலைமுறையை முடிக்க 3 வாரங்கள் எடுத்துக்கொள்ளும். இந்த கதிர் நாவாய் பூச்சிகள் கம்பு, தினை, மக்காச்சோளம் முதலிய பயிர்களையும் தாக்கும். கதிர் ஈ பூச்சி பொதுவாக சோளப்பயிர் செய்யப்படுகின்ற எல்லா இடங்களிலும் காணப்படும். இப்பூச்சி சோளத்தை தாக்கும் பூச்சிகளில் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இப்பூச்சியின் இளம் புழுக்கள் சோளப்பூக்களின் சூட்பையை உண்பதால் சோளம் மணி பிடிக்காமல் சாவியாகிவிடுகிறது. வளர்ந்த பூச்சிகள் சுமார் 1.3 முதல் 1.6 மில்லிமீட்டர் நீளமாகவும் தலை மஞ்சளாகவும் உடல் பகுதி சிவப்பு நிறத்திலும் இருக்கும். பெண் பூச்சிகள் 1 நாள்தான் உயிருடன் இருக்கும். ஆனால் அந்த 1 நாளில் சுமார் 75 முட்டைகளை சோளப்பூக்களில் இடும். இந்த முட்டைகளிலிருந்து 2 அல்லது 3 நாட்களில் புழுக்கள் வெளிவரும். இந்த புழு பருவம் 9 முதல் 11 நாட்கள் வரை நீடிக்கும். பின் இலை கூட்டுப் பருவத்தை அடையும். இப்பருவம் 3 நாட்கள் வரை நீடிக்கும். இதிலிருந்து இளம் சிவப்பு நிறம் கொண்ட வளர்ந்த பூச்சிகள் வெளிப்படும். கதிர் ஈ பூச்சி 1 தலைமுறையை முடிக்க 15 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். கதிர் புழு பருத்தியில் காய்களை தாக்கக்கூடிய பச்சை காய்ப்புழுக்கள் தான் சோளக்கதிர்களையும் தாக்குகின்றன. கதிர் புழுக்கள் சோளக்கதிர் மணி பிடிக்கும் தருணத்தில் அவற்றை உண்டு வளர்கிறது. சில சமயங்களில் சோளத்தின் இளம் குருத்து இலைகளை கூட உண்ணும். தாய் பூச்சிகள் சோளக்கதிர் வெளிவரும் போதே அக்கதிர்களில் தன்னுடைய முட்டைகளை இடும். முட்டை பருவம் 3 முதல் 4 நாட்கள் வரை இருக்கும். இந்த முட்டையிலிருந்து வெளிவரும் புழுக்கள் வெண்மை கலந்த பச்சை நிறத்துடன் இருக்கும். முழுமையாக வளர்ந்த புழுக்கள் 40 மில்லிமீட்டர் நீளம் இருக்கும். இப்புழுக்கள் கருப்பாகவோ பச்சையாகவோ வெளிரிய மஞ்சள் நிறமாகவோ அல்லது பழுப்பு நிறமாகவோ இருக்கும். உடலின் மேலே கோடுகள் காணப்படும். புழு பருவம் 18 முதல் 25 நாட்கள் வரை நீடிக்கும். இந்த புழு பருவம்தான் சோளத்தில் சேதத்தை ஏற்படுத்தும். பின் இந்த புழு மண்ணுக்கு அடியில் சென்று தன்னை சுற்றி மண்ணாலான கூட்டை கட்டி கூட்டுப்புழுவாக மாறும். இப்பருவம் 1 முதல் 2 வாரங்கள் வரை நீடிக்கும். பின் இந்த கூட்டுப்புழுவிலிருந்து வளர்ந்த பூச்சிகள் வெளிவரும். இப்போ சோளத்தில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு பற்றி பார்ப்போம். பொதுவாக பகல் நேர வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸுக்கு மேலாகவும் 18 டிகிரி செல்சியஸுக்கு குறைவாகவும் உள்ள காலங்களில் குருத்தீயின் தாக்குதல் குறைந்து காணப்படுகிறது. அதேபோல் மழைக்காலங்களிலும் இக்குருத்தீயின் தாக்குதல் குறைகிறது. கோடை உழவு செய்வதாலும் அறுவடைக்கு பின் விடப்பட்ட வேர்பகுதிகளை வயலிலிருந்து அகற்றுவதாலும் தண்டுப்புழுவின் தாக்குதல் குறைக்கப்படுகிறது. முறையான பயிர் சுழற்சி செய்வதால் குருத்தீ மற்றும் தண்டுப்புழுவின் தாக்குதல் குறைக்கப்படுகிறது. எதிர்ப்பு சக்தி கொண்ட K8, APK1 போன்ற ரகங்களை விதைப்பதால் குருத்தீயின் தாக்குதல் குறைகிறது. மிக இறுக்கமான மற்றும் சற்று இறுக்கமான கதிர்களையும் கொண்ட சோள ரகங்களில் இப்புழுவின் தாக்குதல் அதிகமாக இருக்க வாய்ப்பு உள்ளது. நன்றாக விரிந்த கதிர்களை கொண்ட சோள ரகங்களில் இப்புழுக்களின் தாக்குதல் குறைவாக இருக்கும். அனைத்து விவசாயிகளும் ஒரு சேர ஒரே நேரத்தில் சோளத்தை விதைப்பதால் குருத்தீ, தண்டுப்புழு, கதிரீ மற்றும் கதிர் நாவாய் பூச்சியின் தாக்குதல் குறைகின்றது. 1 கிலோ விதைக்கு 4 மில்லி லிட்டர் குளோர்பைரிபாஸ் அல்லது 4 மில்லி லிட்டர் பாசலோன் அல்லது 4 மில்லி லிட்டர் மோனோக்ரோட்டோபாஸ் இவற்றில் ஒரு மருந்தினையும், 0.5 கிராம் கோந்தை 20 மில்லி லிட்டர் நீரில் கரைத்து 1 கிலோ விதைக்கு விதை உரம் ஊட்டம் செய்து குருத்தீ தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். நேரடி விதைப்பில் பரிந்துரை செய்யப்படும் அளவை விட அதிக அளவில் விதை விதைப்பதால் முதல் களை எடுக்கும்போது குருத்தீ, தண்டுப்புழு, அடித்தேமல் நோய் தாக்கிய செடிகளை களைந்து அப்புறப்படுத்தி விடலாம். நேரடி விதைப்பில் பரிந்துரை செய்யப்படும் அளவை விட அதிக அளவில் விதை விதைப்பதால் முதல் களை எடுக்கும்போது குருத்தீ, தண்டுப்புழு, அடித்தேமல் நோய் தாக்கிய செடிகளை களைந்து அப்புறப்படுத்தி விடலாம். இதனால் பயிர் எண்ணிக்கை பராமரிக்கப்படுகிறது. சோளத்தில் ஊடு பயிராக பயறு வகை பயிர்களான தட்டை பயறு அல்லது மொச்சை சாகுபடி செய்வதால் தண்டுப்புழுவின் தாக்குதல் குறைகிறது. கருவாட்டு பொறி 5 ஏக்கருக்கு என்ற அளவில் வைப்பதன் மூலம் குருத்தீக்கள் கவரப்பட்டு அழிக்கப்படுகின்றன. நடு இரவு வரை விளக்கு பொறி வைப்பதால் தண்டுப்புழுவின் தாய்ப்பூச்சிகளை கவர்ந்து அழிப்பதுடன் பூச்சிகளின் நடமாட்டத்தையும் கண்காணிக்கலாம். 1 ஏக்கருக்கு 5 இனக்கவர்ச்சி பொறிகள் வைத்து கதிர் பருவத்தில் தாக்கிடும் கடலை பச்சை புழுவின் ஆண் அந்து பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம். இப்புழுக்களுக்கு இயற்கை விரோதிகள் அல்லது இறை விழுங்கிகள் மற்றும் ஒட்டுண்ணிகள் அதிகம் உள்ளன. அவற்றை தேவையில்லாத மருந்துகளை தெளித்து அழித்துவிடக்கூடாது. வேப்பங்கொட்டை சாறு 5% அல்லது வேப்ப எண்ணெய் 3% தெளிப்பதன் மூலம் குருத்தீ, தண்டுப்புழு, கதிரீ மற்றும் கதிர்நாவாய்ப்பூச்சியின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். இப்பொழுது பூச்சிகளின் பொருளாதார சேத அளவை பற்றி பார்ப்போம். குருத்தீக்கு பொருளாதார சேத அளவு 10% காய்ந்த நடுக்குருத்து. தண்டுப்புழுவின் பொருளாதார சேத அளவு அதே மாதிரி 10% காய்ந்த நடுக்குருத்து. கதிர் நாவாய் பூச்சியினுடைய பொருளாதார சேத அளவு கதிருக்கு 10 பூச்சிகள். கதிர் ஈக்கு கதிருக்கு 5 பூச்சிகள். கதிர் புழுக்களுக்கு கதிருக்கு 2 புழுக்கள். பூச்சிகள் பொருளாதார சேத நிலையை அடையும் போது இப்போ நாம் சொல்ல போகிற மருந்துகளை தெளித்து கட்டுப்படுத்த வேண்டும். குருத்தீ தாக்குதல் பொருளாதார சேத அளவை எட்டினால் எண்டோசல்ஃபான் 35% ஏக்கருக்கு 200 மில்லி லிட்டர் அல்லது மிதைல் டெமட்டான் 200 மில்லி லிட்டர் அல்லது டைமித்தியோயைட் 200 மில்லி லிட்டர். தண்டு புழு பொருளாதார சேத நிலையை அடையும் போது எண்டோசல்வான் 35% ஏக்கருக்கு 300 மில்லி லிட்டர் அல்லது கார்பரில் 50% நனையும் தூள் 400 கிராம். கதிர்பூச்சிகள் பொருளாதார சேத நிலையை அடையும் போது கார்பரில் 10% தூசு அல்லது கதிர்பூச்சிகள் பொருளாதார சேத நிலையை அடையும் போது கார்பரில் 10% தூசு மருந்து அல்லது மாலத்தியான் 5% தூசு மருந்து அல்லது பாசலோன் 4% தூசு மருந்து இவற்றில் ஏதேனும் ஒன்றினை ஏக்கருக்கு 10 கிலோ என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். கம்பு பயிரில் குருத்துயின் தாக்குதல் சோளப்பயிரைப் போலவே விதைத்த முதல் வாரத்திலிருந்து 4 வாரங்கள் வரை இருக்கும். இந்த ஈயின் இளம் பருவ புழுக்கள் பயிர்களின் நடுக்குருத்தை துளைத்து உண்பதால் தாக்கப்பட்ட செடிகளின் நடுக்குருத்து வாடி காய்ந்துவிடும். இக்குருத்தை கையால் மெதுவாக இழுத்தால் கையோடு வந்துவிடும். கம்பு பயிர் கதிர்விடும் சமயத்தில் கதிரின் நுனிப்பகுதி தாக்கப்படுவதால் மணி பிடிப்பது பாதிக்கப்படுகிறது. முன்பட்டத்தில் விதைக்கும் போது கம்பு பயிரில் குருத்து ஈயின் தாக்குதல் அதிகம் காணப்படுகிறது. இந்த கம்பு பயிரில் இந்த குருத்து ஈயை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். விதைப்பதற்கு முன்பு பூச்சிக்கொல்லிகளில் விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை பயன்படுத்த வேண்டும். இமிடாக்ளோப்ரிட் 70 WS 10 கிராம் என்ற அளவில் 1 கிலோ விதையுடன் விதை நேர்த்தி செய்து விதைக்கணும். அறுவடை செய்தவுடன் நிலத்தை உழ வேண்டும் மற்றும் பயிரின் தண்டுகளை சேகரித்து அழிச்சிடணும். 1 ஹெக்டேருக்கு 12 கருவாட்டு பொறியை வைக்க வேண்டும். இப்பொறியை பயிரின் வயது 30 நாள் ஆகும் வரை வயலில் வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்க வேண்டும். எண்டோசல்வான் 35 EC 500 மில்லி லிட்டர் அல்லது மிதைல் டெமட்டான் 25 EC 500 மில்லி லிட்டர் அல்லது டைமித்தியோயைட் 30 EC 500 மில்லி லிட்டர் அல்லது வேப்பங்கொட்டை சாறு கரைசல் 5% அல்லது அசாடிராக்டின் 1% பூச்சிக்கொல்லி மருந்துகளில் ஏதேனும் ஒன்றினை 1 ஹெக்டேருக்கு தெளிக்க வேண்டும். போரேட் 10% குருணை மருந்தை ஹெக்டேருக்கு 40 கிலோ என்ற அளவில் விதைக்கும் தருணத்தில் மண்ணில் இட வேண்டும். இப்போ கம்பு பயிரில் கதிர் ஈயின் தாக்குதல் பொதுவாக தமிழ்நாட்டில் மட்டும் அதிகமாக காணப்படுகிறது. இந்த பூச்சியினுடைய இளம் புழுக்கள் கம்பு பூக்களின் சூட்பையை உண்பதால் கம்பு மணி பிடிக்காமல் சாவியாகிவிடுகிறது. இந்த கதிர் ஈயே கம்பில எப்படி கட்டுப்படுத்தலாம்? கார்பரில் 50% நனையும் தூள் 750 கிராம் அல்லது எண்டோசல்வான் 35 EC 750 மில்லி லிட்டர் பூச்சிக்கொல்லி மருந்துகளில் ஏதேனும் ஒன்றினை 1 ஹெக்டேருக்கு 50 லிட்டர் தண்ணீரில் கலந்து 50% பூக்கும் தருவாயில் தெளிக்க வேண்டும். கார்பரில் 10% தூள் 25 கிலோ அல்லது மாலத்தியான் 5% தூள் 25 கிலோ பூச்சிக்கொல்லி மருந்துகளில் ஏதேனும் ஒன்றினை 50% பூக்கும் தருவாயில் தெளிக்க வேண்டும். மக்காச்சோளத்தில் குருத்தியி சோளப்பயிரைப் போலவே விதைத்த முதல் வாரத்திலிருந்து 4 வாரங்கள் வரை தாக்கும். இந்த குருத்தியின் இளம் பருவ புழுக்கள் பயிர்களின் நடுக்குருத்தை துளைத்து உண்பதால் தாக்கப்பட்ட செடிகளின் நடுக்குருத்து வாடி காய்ந்துவிடும். இக்குருத்தை கையால் மெதுவாக இழுத்தால் கையோடு வந்துவிடும். வட இந்தியாவை விட தென்னிந்தியாவில் மக்காச்சோள பயிரில் குருத்தியின் தாக்குதல் அதிகம் காணப்படுகிறது. ரபி பட்டத்தில் முன்பட்டத்திலும் காரிஃப் பட்டத்தில் பின்பட்டத்திலும் விதைக்கும் போது மக்காச்சோள பயிரில் குருத்துயின் தாக்குதல் அதிகம் காணப்படுகிறது. இந்த குருத்துயை மக்காச்சோளத்தில் எப்படி கட்டுப்படுத்துறது? விதைப்பதற்கு முன்பு பூச்சிக்கொல்லிகளால் விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை பயன்படுத்தணும். இமிடாக்ளோப்ரிட் 70 WS 10 கிராம் என்ற அளவில் 1 கிலோ விதையுடன் விதை நேர்த்தி செய்து விதைக்கிறோம். அறுவடை செய்தவுடன் நிலத்தை உழவணும் மற்றும் பயிரின் தண்டுகளை சேகரித்து அழிக்க வேண்டும். 1 ஹெக்டேருக்கு 12 கருவாட்டு பொறியை வைக்க வேண்டும். இந்த கருவாட்டு பொறியை பயிரின் வயது 30 நாள் ஆகும் வரை வயலில் வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கணும். எண்டோசல்வான் 35 EC 500 மில்லி லிட்டர் அல்லது மிதைல் டெமட்டான் 25 EC 500 ml அல்லது டைமிதியோயேட் 30 EC 500 ml அல்லது வேப்பங்கொட்டை சாறு கரைசல் 5% அல்லது அசாடிராக்டின் 1% இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளில் ஏதேனும் ஒன்றினை 1 ஹெக்டேருக்கு தெளிக்கணும். போரேட் 10% குறுநை மருந்தை 1 ஹெக்டேருக்கு 40 கிலோ என்ற அளவில் விதைக்கும் தருணத்தில் மண்ணில் இடணும். தண்டு துளைப்பான்களின் தாக்குதல் பயிரின் 20ஆம் நாளிலேயே தொடங்கி விடுவதால் 30 முதல் 40 நாட்கள் பயிரில் குருத்து காய்வது தெரியும். மக்காச்சோள பயிரின் இலைகளில் வரிசையாக துவாரங்கள் காணப்படுவது தண்டு துளைப்பான் தாக்குதலினுடைய முதல் அறிகுறி. முட்டையிலிருந்து வெளிவந்த புழுக்கள் செடியின் குருத்து பாகத்திற்கு ஊர்ந்து சென்று பயிரின் குருத்தை உண்பதால் தாக்கப்பட்ட பயிரின் குருத்து வாடிவிடும். புழுவானது மக்காச்சோள பயிரின் தண்டின் உள்ளே இருந்து உண்டு வளரும். இதனை எப்படி கட்டுப்படுத்துவது? குயினால் பாஸ் 5% குறுணை 15 கிலோ அல்லது கார்பரில் 4% குறுணை 20 கிலோ. குயினால் பாஸ் 5% குறுணை 15 கிலோ அல்லது கார்பரில் 4% குறுணை 20 கிலோ குறுணை பூச்சி கொல்லி மருந்துகளில் ஏதேனும் ஒன்றினை மணலுடன் கலந்து 1 ஹெக்டேருக்கு 40 கிலோ அளவுக்கு விதைத்ததிலிருந்து 20 நாள் வயதுடைய பயிர்களில் குருத்தில் இட வேணும். குறுணை பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தாவிடில் குயினால் பாஸ் 25 EC 1 லிட்டர் அல்லது கார்பரில் 50% நனையும் தூள் 1 கிலோ 20வது நாளில் தெளிக்கணும். கதிர்புழுக்கள் மக்காச்சோள கதிர் மணிபிடிக்கும் தருணத்தில் அவற்றை உண்டு வளர்கிறது. தாய்ப்பூச்சிகள் கதிர் வெளிவரும்போதே அக்கதிர்களில் தன்னுடைய முட்டைகளை இடும். முட்டை பருவம் 3 முதல் 4 நாட்கள் வரை இருக்கும். இந்த முட்டையிலிருந்து வெளிவரும் புழுக்கள் வெண்மை கலந்த பச்சை நிறத்துடன் இருக்கும். முழுமையாக வளர்ந்த புழுக்கள் 40 மில்லிமீட்டர் நீளம் இருக்கும். புழு பருவம் 18 முதல் 25 நாட்கள் வரை நீடிக்கும். இந்த புழு பருவம் தான் மக்காச்சோளத்தில் சேதத்தை ஏற்படுத்தும். இதனை கட்டுப்படுத்த 1 ஹெக்டேருக்கு கார்பரில் 10% தூள் 25 கிலோ அல்லது கார்பரில் நனையும் தூள் 1 கிலோ பயன்படுத்த வேண்டும். அசுவினி பூச்சிகள் கேழ்வரகில் சாற்றை உறிஞ்சி உண்ணக்கூடிய தன்மை கொண்டவை. இந்த அசுவினி பூச்சிகளின் தாக்குதல் பொதுவாக கேழ்வரகு பயிரின் நாற்றங்காலில் அதிகம் காணப்படும். இளம் மற்றும் வளர்ந்த பூச்சிகள் பயிரின் சாற்றை உறிஞ்சி உண்ணுவதால் இளம் பயிர்கள் மஞ்சளாக மாறும். சில நேரங்களில் இலைகளின் ஓரங்கள் கருகி காணப்படும். இப்பூச்சிகள் சாற்றினை உறிஞ்சிக்கொண்டே தேன் போன்ற ஒரு திரவப் பொருளை கழிவாக வெளியேற்றுகின்றன. இதனை கட்டுப்படுத்த மிதைல் டெமட்டான் 25 EC 20 ml அல்லது டைமிதியோயேட் 30 EC 20 ml பூச்சிக்கொல்லி மருந்துகளில் ஏதேனும் ஒன்றினை 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து 1 ஹெக்டேருக்கான நாற்றங்காலில் தெளிக்க வேண்டும். தண்டு துளைப்பான்களின் தாக்குதல் பயிரின் 20ஆம் நாளிலேயே தொடங்கி விடுவதால் 30 முதல் 40 நாட்கள் பயிரில் குருத்து காய்வது தெரியும். முட்டையிலிருந்து வெளிவந்த புழுக்கள் செடியின் குருத்து பாகத்திலிருந்து ஊர்ந்து சென்று பயிரின் குருத்தை உண்பதால் தாக்கப்பட்ட பயிரின் குருத்து வாடிவிடும். இதனை கட்டுப்படுத்த எண்டோசுல்வான் 35 EC 1 லிட்டர் அல்லது கார்பரில் 50% நனையும் தூள் 1 கிலோ பூச்சிக்கொல்லி மருந்துகளில் ஏதேனும் ஒன்றினை 1 ஹெக்டேருக்கு 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். வேர் அசுவினி மிகவும் சிறியதான வெண்மை நிறம் கொண்ட பூச்சிகள் கேழ்வரகு பயிரின் வேர்பகுதியில் இருந்து கொண்டு சாற்றை உறிஞ்சுவதால் கேழ்வரகு பயிரின் வேர்கள் சேதப்படுத்தப்படுவதுடன் கேழ்வரகு பயிரின் வளர்ச்சியும் பாதிக்கப்படுகிறது. இந்த வேர் அசுவினி பூச்சியின் தாக்குதல் அதிகமாகும்போது கேழ்வரகு பயிர்கள் இறந்துவிடுகின்றன. இப்பூச்சிகள் சாற்றினை உறிஞ்சிக்கொண்டே தேன் போன்ற ஒரு திரவப் பொருளை கழிவாக வெளியேற்றுகின்றன. இந்த தேன் போன்ற ஒரு திரவப் பொருளை உண்பதற்காக கருப்பு எறும்புகள் கேழ்வரகு பயிரில் அதிகம் நடமாடும். இக்கருப்பு எறும்புகளின் நடமாட்டத்தைக் கண்டு கேழ்வரகு பயிரில் வேர் அசுவினி பூச்சியின் தாக்குதலை கண்டுகொள்ளலாம். இதனை கட்டுப்படுத்த எண்டோசல்வான் 35 EC 1 லிட்டர் அல்லது கார்பரில் 50% நனையும் தூள் 1 கிலோ பூச்சிக்கொல்லி மருந்துகளில் ஏதேனும் ஒன்றினை 1 ஹெக்டேருக்கு 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். கதிர் நாவாய்ப்பூச்சியின் இளம் பருவ பூச்சிகளும் வளர்ந்த பூச்சிகளும் கேழ்வரகு பயிரின் கதிரில் மணிகள் பால் பிடிக்கும் தருணத்தில் சாற்றை உறிஞ்சி உண்பதால் மணிகள் சாவியாகிவிடுகின்றன. வளர்ந்த பெண் பூச்சிகள் 5 மில்லிமீட்டர் நீளமாகவும் 1 மில்லிமீட்டர் அகலமாகவும் மஞ்சள் கலந்த பச்சை நிறமாகவும் இருக்கும். இதனை கட்டுப்படுத்த பால் பிடிக்கும் தருணத்தில் 1 ஹெக்டேருக்கு கார்பரில் 50% நனையும் தூள் 1 கிலோ தெளிக்க வேண்டும். கதிர் புழு பருத்தியில் காய்களை தாக்கக்கூடிய பச்சை காய்ப்புழுக்கள்தான் கேழ்வரகு பயிர் கதிர்களையும் தாக்குகின்றன. இப்புழுக்கள் கேழ்வரகு பயிரின் கதிர் மணி பிடிக்கும் தருணத்தில் அவற்றை உண்டு வளர்கின்றன. இப்புழுக்கள் கருப்பாகவோ பச்சையாகவோ வெளிரிய மஞ்சள் நிறமாகவோ அல்லது பழுப்பு நிறமாகவோ இருக்கும். கதிர் புழுவின் புழு பருவம் 18 முதல் 25 நாட்கள் வரை நீடிக்கும். இந்த புழு பருவம்தான் கேழ்வரகு பயிரில் சேதத்தை ஏற்படுத்துகின்றன. இதனை கட்டுப்படுத்த பால் பிடிக்கும் தருணத்தில் 1 ஹெக்டேருக்கு கார்பரில் 50% நனையும் தூள் 1 கிலோ தெளிக்க வேண்டும். இதுவரைக்கும் சிறுதானிய பயிர்களை தாக்குகிற பூச்சிகளை பற்றியும் அவற்றை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற முறைகளை பற்றியெல்லாம் விரிவாக பார்த்தோம்.
உழவர்களால்